நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் ஆரம்பித்துள்ளது பற்றிய செய்திகள், யாழ்ப்பாணத்தில் பல அமைப்புகள் சேர்ந்து முன்னெடுக்கவிருந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற உத்தரவு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது தொடர்பிலான தகவல்கள்,
ஜனநாயக ரீதியிலே நாங்கள் வழக்கத்திற்கு மக்கள் இணைந்து ஒருத்தர் ஒருத்தருடைய தகவல்வினூடாக மக்கள் முகங்கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிக்கின்ற ஒரு செயல்பாட்டை அரசியல் ரீதியான ஒரு நாடகத்தினாலே இது தடுத்து நிறுத்தப்பட்டது ஒரு மிகவும் வேதனைக்குரிய விஷயம்.
இலங்கையின் வடமாகாணம் சிறப்பாக செயல்படுவதாக நாட்டின் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளவை, இந்தியாவில் சிறார்கள் நன்னடத்தை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவது தொடர்பில் இந்திய சிறார்கள் நல வாரியத்தின் கருத்துக்கள்,
16-18 இருக்கிறோம் அவங்களுக்கு தனியா வைக்கணும்னா அவங்களுக்கு தனி ஒரு இடம் இருக்கணும், அவங்களுக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்கணும், நிறைய 50 பேரோட சேர்த்து வைக்க முடியாது.
ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் கருப்பின பெண்மணி காலமாகியுள்ளது பற்றிய செய்தியும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
காசா பகுதியில் இருக்கும் பாலஸ்தீனிய தீவிரவாத குழுவான ஹமாஸை நோக்கி இஸ்ரேலிய ராணுவம் தனது தாக்குதலை மீண்டும் துவங்கியிருக்கிறது. இந்த பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்படுத்த செய்யப்பட்ட முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை. இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து காசா பகுதியிலிருந்து நீண்ட கரும்புகை வான் நோக்கி எழுந்தபடி இருப்பதை தொலைக்காட்சி காணொலிகள் காட்டுகின்றன. எகிப்திய முன்முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. ஆனால் பாலஸ்தீனியர்களின் ராக்கெட் தாக்குதல்கள் தொடர்ந்தால் தாங்கள் கடுமையான பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்திருந்தது. எகிப்து முன்மொழிந்த போர் நிறுத்த திட்டம் பற்றி ஹமாஸ் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை.
ஈராக்கில் சனி வன்மைவாதிகளின் தாக்குதல்களினால் நாட்டில் ஸ்திரமான ஒரு அரசாங்கம் இல்லாமல் மறைந்துவிட்டதன் விளைவாக ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடியை தீர்க்கும் முயற்சியில் முதல் நடவடிக்கையாக ஈராக் நாடாளுமன்றம் புதிய சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்திருக்கிறது. சனி பிரிவினர் வேட்பாளராக முன்மொழிந்த சலீம் ஜபூரியே இப்பொழுது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். கேடி இனத்தவர் ஒருவரை அதிபராகவும் ஷியா இனத்தவர் ஒருவரை பிரதமராகவும் நாடாளுமன்றம் இனிமேல் தெரிவு செய்ய வேண்டும்.
ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பொதுமக்கள் அலுவலகம் செல்லும் ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கும் காலை நேரத்தில் நிலத்தடி ரயில் தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டதில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100 பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். விபத்து நடந்த வாகன இடிபாடுகளிலிருந்து இன்னமும் மீட்பு பணியாளர்கள் சடலங்களை எடுத்தபடி இருக்கிறார்கள். விபத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளை அம்புலன்ஸ்களும் ஹெலிகாப்டர்களும் நகரின் அடுத்த பக்கம் இருக்கும் மருத்துவமனைகளுக்கு வேகமாக கொண்டு சென்றபடி இருக்கின்றனர். இந்த விபத்து நடந்ததற்கு உண்மையான காரணம் என்ன என்று இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. மின்சாரத்தின் அளவு திடீரென்று அதிகமானதைத் தொடர்ந்து இந்த ரயில் திடீரென்று நின்று போனதாகவும் அதன் காரணமாக பல பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி தடம் புரண்டதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த ரயில் விபத்து நிலத்திற்கு அடியில் 85 மீட்டர் ஆழத்தில் நடந்திருக்கிறது. மாஸ்கோவின் நிலத்தடி ரயில் திட்டத்தை விரிவுபடுத்துவதில் அதிகாரிகள் அதிக செலவு செய்திருப்பதாகவும் ஆனால் அந்த ரயில் தடங்களை முறையாக பராமரிப்பதில் அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தவில்லை என்றும் விமர்சகர் குற்றம் சாட்டுகிறார்கள்.
நைஜீரியாவின் போக்கோஹாரம் வன்மைவாதிகளினால் இவ்வாண்டில் இதுவரை 2000க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தெரிவித்திருக்கிறது. நைஜீரியாவின் வடகிழக்கு வட்டையில் 70க்கும் மேற்பட்ட நகரங்களிலும் கிராமங்களிலும் சுமார் 95 வெவ்வேறு சம்பவங்களில் இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பிராந்தியமான பக்திகாவில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் 89 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையினரால் துரத்தப்பட்ட சந்தேக நபர் தனது காரை வெடிக்கச் செய்ததில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் ரம்ஜான் பண்டிகை காலத்தை ஒட்டி பொதுமக்கள் கூடுமியிருந்த சந்தை பகுதியில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஹக்கானி தீவிரவாத குழு வலுவாக இருக்கும் பக்திகா பிராந்தியத்தில் இத்தகைய தாக்குதல்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன.
வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார வல்லரசுகளான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளும் பிரேசில் நாட்டின் ஃபோர்ட் அலிசா நகரில் BRICS மேல்நிலை மாநாடு ஒன்றை நடத்துகின்றன. புதிய அபிவிருத்தி வங்கி ஒன்றையும் நாணய கையிருப்பு ஒன்றையும் அவை உருவாக்க இருக்கின்றன. $200 பில்லியன் ஆதரவோடு ஆரம்பிக்கப்படும் இந்த வங்கி உறுப்புரிமை நாடுகளில் ஆரம்பிக்கப்படும் உட்கட்டமைப்பு வேலைகளுக்கு நிதியை வழங்க இருக்கிறது. பூகோள ரீதியான நிதித்துறையில் மேற்குலக நாடுகளின் ஆதிக்கத்திற்கு இந்த BRICS நிதியம் சவால் விடுக்கும் என்று நோக்கர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். BRICS கூட்டணி நாடுகளின் புதிய வங்கிக்கான தலைமை பணிமணியை எங்கே அமைப்பது என்பது இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை.
முதலாவதாக பன்னாட்டு செய்தி ஒன்று. காசா மீதான தாக்குதல்களை இடைநிறுத்தி வைத்திருந்த இஸ்ரேல் மீண்டும் தாக்க ஆரம்பித்துள்ளது என்பதை செய்தி அறிக்கையில் ஏற்கனவே கேட்டோம். முன்னதாக போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டுவர எகிப்து முன்மொழிந்திருந்த யோசனையை இஸ்ரேல் ஏற்றிருந்தது. ஆனால் ஹமாஸ் அதனை நிராகரித்திருந்தது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகின்றார் சாதாத்.
அரபு லீக் நாடுகள் இடையிலான சந்திப்பு ஒன்றில் எகிப்தின் வெளியுறவு அமைச்சர் சமே சுக்ரி தற்போதைய போர் நிறுத்த யோசனை பற்றி மேலோட்டமாக விவரம் வெளியிட்டிருந்தார்.
وترتكز المبادرة المصرية على عناصر أساسية هي وقف كافة الأعمال العدائية وفتح المعابر الإسرائيلية.
எகிப்த் முன்மொழியும் இந்த யோசனையின் அடிப்படையான விஷயங்கள் இவைதான். உடனடியாக மோதல் நடவடிக்கைகள் அனைத்தும் கைவிடப்பட வேண்டும். காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கடவை மையங்களை இஸ்ரேல் திறந்துவிட வேண்டும். அதன் பின்னர் அனைத்து தரப்பினரும் உடன்பட்டு போர் நிறுத்தம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்றார் சமே சுக்ரி. எகிப்து முன்மொழிந்திருக்கின்ற இந்த யோசனைக்கு பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பான இஸ்ரேலிய அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஆனால் ஹமாஸ் அமைப்பின் ஆயுத பிரிவோ இந்த யோசனையை சரணடைவதற்கு சமம் என்று வர்ணித்து நிராகரித்துவிட்டது. இஸ்ரேல் தாம் பிடித்து வைத்திருக்கின்ற ஹமாஸ் உறுப்பினர்களை விடுவிக்க வேண்டும். காசா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகளை அகற்ற எகிப்துடன் சேர்ந்து இஸ்ரேல் செயலாற்ற வேண்டும். இதெல்லாம் செய்யாத வரையில் இஸ்ரேலுடனான தமது மோதல் வலுக்கவே செய்யும் என ஹமாஸின் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எகிப்தின் யோசனையை தாம் எதிர்ப்பது ஏன் என்று BBCயிடம் விளக்கினார் ஹமாஸ் சார்பாக பேசவல்ல சமி அபு ஜுஹ்ரி.
قبل التوصل لتلبية شروط المقاومة هذه فكرة غير مقبولة نحن لا نقبل وقف القتال قبل
எங்களோட நிபந்தனைகளுக்கு அவர்கள் உடன்படாத நிலையில் போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் சம்மதிப்பதில் அர்த்தம் எதுவும் இல்லை. பாலஸ்தீன எழுச்சிக்கான காரணங்கள் அனைத்துக்கும் அவர்கள் உடன்பட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்படாத வரையில் நாங்கள் எந்த ஒரு போர் நிறுத்தத்தையும் ஏற்க மாட்டோம். ஒருதலைபட்சமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் அறிவிக்கும் இந்த போர் நிறுத்தம் செல்லுபடியாகாது. எங்களுக்கு தேவை போர் நிறுத்தம் அல்ல, ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக காசாவில் இருப்பவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்றார் ஹமாஸ் அதிகாரி. தாம் தாக்குதலை நிறுத்திவிட்ட பின்னாலும் காசாவிலிருந்து ராக்கெட்டுகள் வந்து விழுந்திருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஆனாலும் ஆட்சேதமோ பொருட்சேதமோ இருந்ததாக தகவல் இல்லை. ஹமாஸ் ராக்கெட் வீச்சை நிறுத்தாவிட்டால் தமது இராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாஹு எச்சரித்திருக்கிறார்.
If Hamas rejects the Egyptian proposal and the rocket fire from Gaza does not cease, and that appears to be the case now, we are prepared to continue and intensify our operation.
எகிப்திய யோசனையை நிராகரிக்கும் ஹமாஸ் காசாவிலிருந்து இனிமேலும் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது இப்படியாக தொடர்ந்தும் வீசுமானால் எம்முடைய மக்களை பாதுகாக்கும் பொருட்டு எமது இராணுவ நடவடிக்கையை நாங்கள் நிச்சயம் கடுமையாக்குவோம். எங்களுடைய அந்த முடிவுக்கு சர்வதேச சமூகத்திலே பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாடுகள் அனைத்தும் முழு ஆதரவு தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் இஸ்ரேலிய பிரதமர். தற்காப்புரிமை இஸ்ரேலுக்கு இருக்கவே செய்கிறது என்பதை அமெரிக்கா ஏற்கிறது என்றும், ஆனால் காசாவில் சாதாரண பொதுமக்கள் இனிமேலும் கொல்லப்படுவதை இஸ்ரேல் தவிர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்திருக்கிறார்.
Now I will say very clearly, no country can accept rockets fired indiscriminately at citizens. And so we've been very clear that Israel has the right to defend itself against
கண்மூடித்தனமாக வீசப்படும் ராக்கெட்டுகள் தம்முடைய குடிமக்கள் மீது வந்து விழுவதை எந்த ஒரு நாடாலும் சகித்து கொள்ள முடியாது என்பதை நான் தெளிவுபட கூறிக்கொள்கிறேன். எனவே ஒத்துக்கொள்ளவே முடியாத இந்த ஹமாஸ் ராக்கெட் வீச்சிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள இஸ்ரேலுக்கு நிச்சயம் உரிமை உண்டு. ஆனால் அதே நேரம் காசாவில் இருந்து வருகின்ற மனிதாபிமான நெருக்கடியை குறைக்க நாங்கள் தொடர்ந்தும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வருகிறோம். பாலஸ்தீன சிவிலியன்கள் கொல்லப்படுவதும் காயமடைவதும் நிச்சயம் பெரிய துயரம். அதனால்தான் சிவிலியன்கள் எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் என்றார் அமெரிக்க அதிபர். கடந்த ஒரு வார காலத்திலே இஸ்ரேலிய தாக்குதலில் பொதுமக்கள் பெரும்பான்மையாக பாலஸ்தீனர்கள் கிட்டத்தட்ட 200 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
BBCயின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் வடமாகாண சபை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக நாட்டின் தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸ் இன்று தெரிவித்துள்ளது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகின்றார் கொழும்பில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
வடமாகாண சபை சிறப்பாக இயங்கி வருவதாக தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸ் தெரிவித்தார். வடமாகாண சபை தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை ரத்து செய்யுமாறு கோரி சிங்கள அமைப்புகள் தாக்கல் செய்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடமாகாண சபை தற்போது நன்றாக இயங்குவதாக தெரிவித்த தலைமை நீதிபதி சம்பந்தப்பட்ட மனுக்களை முன்கொண்டு விசாரணை செய்வதன் மூலம் எந்தவிதமான பலனும் ஏற்பட மாட்டாதென்றும் அறிவித்தார். வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனது தேர்தல் அறிக்கையின் மூலம் பிரிவினைவாதம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். நாட்டில் அதிகாரம் பகிர்ந்தளிப்பது சம்பந்தமாகவே அதன் மூலம் கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் இதன் மூலம் அரசியல் யாப்பு மீறப்பட மாட்டாதென்றும் தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி சம்பந்தப்பட்ட தேர்தல் அறிக்கையில் பிரிவினைவாத கருத்துக்கள் உள்ளடக்கப்படவில்லை என நீதிமன்றத்துக்கு சத்திய கடதாசியொன்று வழங்கப்பட்டால் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று அறிவித்தார். அதற்கு தான் இணக்கம் தெரிவித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் ஏ சுமந்திரன் பிபிசியிடம் தெரிவித்தார்.
நாங்கள் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலோ எங்களுடைய அமைப்பு விதிகளிலேயோ நாங்கள் பிரிவினை எங்களுடைய நோக்கம் என்று எங்கேயும் சொல்லியிருக்கவில்லை. ஆகையினாலே அந்த விளக்கத்தை நாங்கள் தெளிவாக கொடுப்போம்.
சம்பந்தப்பட்ட வழக்கை முன்கொண்டு விசாரணை செய்வதன் மூலம் எந்தவிதமான பலனும் ஏற்பட மாட்டாதென தலைமை நீதிபதி தெரிவித்த கருத்துக்களை தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்தார். மனுவை சமர்ப்பித்த தேசப்பற்றுள்ள தேசிய அமைப்பின் தலைவர் டாக்டர் குணதாச அமரசேகர
தனி
நபர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் சம்பந்தமாக நாம் கவனம் செலுத்த மாட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கவுள்ள சத்திய கடதாசியில் உள்ளடக்கப்பட்டுள்ள கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே இந்த வழக்கை முன்கொண்டு செல்வதா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்கவுள்ளோம் என்று தெரிவித்தார் டாக்டர் குணதாச அமரசேகர. அதன் பின்பு வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை சிறார் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்த பௌத்த பிக்கு ஒருவருக்கு ரத்னபுரி மேல் நீதிமன்றம் 21 வருட கடூலிய சிறை தண்டனை வழங்கியது. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்பு பலங்கொட விஜயநாக எனும் பௌத்த பிக்குவுக்கே இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். யாழ்ப்பாணத்தில் இன்று பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிராக நடத்த திட்டமிடப்பட்டிருந்த ஒரு ஆர்ப்பாட்டம் கடைசி நேரத்தில் நீதிமன்ற உத்தரவு காரணமாக நிறுத்தப்பட்டு ஒரு கண்டன கூட்டமாக நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ் மாவட்ட நீதிமன்றத்தின் தடை உத்தரவு ஒன்றை அடுத்து இன்று நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு பதிலாக யாழ் வீரசிங்க மண்டபத்தில் கண்டன கூட்டம் ஒன்றை தேசிய மீனவர் ஒத்துழைப்பு அமைப்பு நடத்தியிருக்கின்றது. 10 பிரச்சனைகளை முன்வைத்து தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருந்தது. எனினும் அரசு சார்புள்ள யாழ் மாவட்ட மீனவர் சம்மேளனத்தின் தலைவர் பொன்னம்பலம் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை ஆட்சேபித்து யாழ் காவல்துறையில் முறையிட்டிருந்தார். அத்துடன் நாட்டின் தென்பகுதியிலிருந்து வருகின்ற சிங்களவர்கள் கலந்து கொள்ள உள்ள இந்த ஆர்ப்பாட்ட எதிராக தாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தப் போவதாகவும் அவர் காவல்துறையினரிடம் தெரிவித்திருந்ததாகவும் இதனை அடுத்து 2 பேரணிகள் நடைபெற்றால் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என்ற காரணத்தினால் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கண்டன பேரணியை தடை செய்ய வேண்டும் என்று காவல்துறையினர் கோரியதை அடுத்தே நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்ததாக யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தேசிய மீனவர் ஒத்துழைப்பு அமைப்பின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஜனநாயக ரீதியிலே நாங்கள் வடக்கு தெற்கு மக்கள் இணைந்து ஒருத்தர் ஒருத்தருடைய சகவாழ்வினூடாக மக்கள் முகங்கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிக்கின்ற ஒரு செயல்பாட்டை அரசியல் ரீதியான ஒரு நாடகத்தினாலே இது தடுத்து நிறுத்தப்பட்டது ஒரு மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஒரு ஜனநாயக நாட்டிலே சிவில் அமைப்பு என்ற ரீதியிலே அதே நேரம் மக்களுக்காக வேலை செய்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வேலை செய்கின்ற ஒரு அமைப்பு என்ற ரீதியில் நாங்கள் கண்டிக்கின்றோம். அதே நேரம் வடக்கு தெற்கு மக்கள் இணைகின்ற ஒரு செயல்பாட்டை முறியடிப்பது வந்தது இலங்கை நாட்டுக்குள்ள மக்களுக்கிடையிலான உறவை சகவாழ்வை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடு ஒரு குந்தகத்தை விளைக்கின்ற ஒரு செயல்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம்.
என்ன காரணத்துக்காக நீங்க இந்த பேரணியை ஒழுங்குபடுத்தி இருந்தீங்க?
நாங்கள் பல காரணிகளை முன்வைத்திருந்தோம். 1, 90 மாநிலத்திடமிருந்து மக்களை மீள குடியமர்த்துமாறும் அவர்களுடைய காணிகளை உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் இந்திய இழுவை படைகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கமான ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்றும் அதே நேரம் காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாகவும் முக்கியமாக நாங்கள் இலங்கை முழுவதுமாக காணி சுவீகரிப்புக்கு எதிராகவும் அதே நேரம் வடக்கில் விசேட விதமாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி தொடர்ச்சியாக காணி சுவீகரிப்புக்கு எதிராகத்தான் நாங்கள் அதை மேற்கொண்டோம்.
சார்,
அதிகாரி, நீங்கள் வந்து உயிர்கொழும்பில் இருந்து செயற்படுகின்ற அமைப்பு நீங்கள் மீனவர்களுக்காகத்தான் செயற்படுகின்ற, குறிப்பாக அவ்வாறு இருக்கும் பொழுது ஏனைய பிரச்சனைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன?
நீர்கொழும்பை தளமாக கொண்டாலும் நாங்கள் இலங்கை முழுவதுமாக 15 மாவட்டங்களை விட செய்கின்றோம். அதே நேரம் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் முகங்கொடுக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இடம்பெயர்ந்த மக்களோடு. அந்த வகையிலே இந்த போராட்டமானது காணி கொள்ளையடிக்கப்படுறதுக்கு எதிராக தென்னிலங்கை மக்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்காகத்தான் நாட்டின் பல பாகலிருந்து அங்கத்தவர்கள் கலந்து கொண்டார்கள். நாங்கள் இதை செய்யக்கூடியதாக இருந்தது
என்றார் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு அமைப்பின் இணைப்பாளர் ஆண்டனி ஜெயசுதாசன் அவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் பலவும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரைகளை ஆற்றினர். தென்பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக பல பொது அமைப்புகளைச் சேர்ந்த பௌத்த பிக்குகள், கிறிஸ்தவ அருட்தந்தையர் உள்ளிட்ட பலர் வருகை தந்திருந்தனர். இந்த கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கண்டன பேரணி ஒன்றை நடத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காவல்துறையினர் யாழ் வீரசிங்கம் மண்டப பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். எனினும் அசம்பாவிதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. இதற்கிடையில் மன்னாரில் உள்ள ஊடகவியலாளர் லம்பெட் அவர்களை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நேற்றைய தினம் இரண்டாவது தடவையாக கொழும்புக்கு அழைத்து சுமார் 3 மணித்தியாலங்கள் விசாரணை செய்து அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதுபற்றி விவரம் தெரிவித்த லம்பெட் அவர்கள், கடந்த டிசம்பர் மாதம் தன்னிடம் விசாரணை நடத்திய ஒரு செய்தி தொடர்பாகவே இப்போதும் விசாரணை செய்ததாக கூறினார். தன்னுடைய கை தொலைபேசியை பரிசோதிக்க வேண்டும் என்றும், தன்னுடைய மின்னஞ்சலை பார்வையிடுவதற்காக அதற்குரிய கடவுச்சொல்லை தர வேண்டும் என்றும் விசாரணையாளர்கள் கேட்டதாகவும், இதற்காக மீண்டும் விசாரணைக்காக வரவேண்டி இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்ததாகவும் லம்பெட் அவர்கள் கூறினார்.
வவுனியாவிலிருந்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். பல ஆண்டுகளுக்கு பிறகு காவிரி நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் இன்று முதல் முறையாக கூடிய போதிலும் அதன் முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை ஏற்க மறுத்துவிட்டது. டெல்லியிலிருந்து பிபிசி ஜெயக்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்கள்.
காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக மாநில அரசுகளின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தற்போது காவிரி தீர்ப்பாயம் இது தொடர்பான மனுக்களை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளது. காவிரி தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு தரப்பு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று செவ்வாய்க்கிழமை நீதிபதிகள் பி எஸ் சௌஹான், என் எஸ் ராவ் மற்றும் சுதீர் நாராயண் ஆகியோர் முன்பாக நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் வினோத் பாப்டே தீர்ப்பாயத்தின் சட்டப்பிரிவு 5(3) படி 14 கோரிக்கைகளை முன்வைத்து வாதாடினார். பின்னர் கர்நாடக மாநில அரசு தரப்பில் வழக்கில் ஆஜராகிய வழக்கறிஞர் அனில் திவான், காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான மாநில அரசுகளின் மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுவதாக குறிப்பிட்டார். இதனால் உடனடியாக இந்த மனு மீதான விசாரணையை காவிரி தீர்ப்பாயம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு மீதான விசாரணையை இந்த தீர்ப்பாயத்தில் தொடர்வதற்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெற வேண்டும் என்று கூறினார்கள். இதனால் இந்த விவகாரத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் முறையிட வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு உருவாகியுள்ளது. காவிரி தீர்ப்பாயத்திற்கான தலைவர் பதவி கடந்த 2012 முதல் காலியாக இருந்த சமயத்தில் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு ஏற்பட்டு வந்தது. தற்போது புதிய தலைவராக நீதிபதி பி எஸ் சௌஹான் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று 7 பிறகு மீண்டும் இந்த காவிரி தீர்ப்பாயம் கூடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதும் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இந்த தீர்ப்பாயம் உடனடியாக எந்த மனுவையும் விசாரணைக்கு ஏற்க முடியாது என்று தெளிவு செய்துள்ளது. முன்னதாக காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில அரசுகள் தரப்பில் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டு வந்தது. இந்த வழக்கு தொடர்ந்து நீடித்து வந்த காரணத்தால் காவிரி தீர்ப்பாயம் கடந்த 1990 ஜூன் மாதம் 2 அன்று உருவாக்கப்பட்டது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இந்தியாவில் சிறார் நன்னடத்தை சட்டங்களில் உள்ள சில அம்சங்களை மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதே நேரம் இது தொடர்பில் இந்திய உச்சநீதிமன்றமும் ஒரு வினாவை எழுப்பியுள்ளது. இவை குறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா.
பாலியல் வல்லுறவு, கொலை போன்ற கொடூரமான குற்றங்களை புரியும் 18 உட்பட்டவர்கள் சட்டத்திலிருந்து பெறும் விலக்கு குறித்து உச்சநீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை அன்று கேள்வி எழுப்பியது. அத்துடன் இந்த சட்டத்தை மறு ஆய்வு செய்வது குறித்து மத்திய அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாலியல் வல்லுறவு வழக்குகளில் குற்றம் புரியும் 18 கீழ் உள்ள இளைஞர்களுக்கு சிறார் சட்டத்தில் அளிக்கப்படும் தண்டனைக்கு பதிலாக வயது வந்தோருக்கு வழங்கப்படும் தண்டனைக்கு ஒப்பாக தண்டனை அளிக்கப்படுவதற்கு தான் ஆதரவு அளிப்பதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி தெரிவித்திருந்தார். குற்றம் புரியும் 16-18 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை கடந்த ஒரு தசாப்தத்தில் கிட்டத்தட்ட 60% அதிகரித்துள்ளதாக தேசிய குற்றப்பதிவு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16-18 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு தனிப்பட்ட தண்டனை விதம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் சிறார் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான முயற்சியை மத்திய அரசு ஏற்கனவே துவங்கிவிட்டது என்றும் கூறுகிறார் இந்தியாவின் குழந்தைகள் மன்றத்தின் தமிழக பிரிவின் தலைவர் ஆண்டாள் தாமோதரன்.
16-18 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தவறு செய்யறவங்க வந்து அவங்க குழந்தைங்களும் இல்ல, ஏன்னா குழந்தைங்களை நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி அவங்களை பண்ண முடியாது அவங்க பண்ற தவற. ஆனா அவங்க வந்து அடல்ட்னா நம்ம எடுத்துக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிறவங்க, அவங்களுக்கே தனி விதிமுறைகள் தேவை நமக்கு. ஏன்னா அவங்க குழந்தைங்கன்னு நம்ம விட்டுட முடியாது. அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா எடுத்துன்னு போய் நம்ம அடல்ட் பிரிசன்ல போட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள்லாம் இவங்க எடுத்துக்க போறாங்க, லைஃப் டைமுக்கு இவங்க கெட்டிடுவாங்க. அதே நேரத்துல குழந்தைங்களோட சேர்த்து அந்த குழந்தைங்கள் எல்லாமே இவங்க வந்து தே கேன் கரப்ட்.
இந்த சட்டத்தை வந்து மறு ஆய்வு செய்வது குறித்து மத்திய அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும்னு நேத்து உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இப்போ மத்திய அரசு இது தரப்புல ஏதாவது பரிசீலனை செய்து வருதா?
தொடங்கிட்டாங்க இந்த வேலைய. நிறைய குரூப்ஸ் வந்து நாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கோம், எப்படி எல்லாம் எதை மாத்தலாம் எதை மாத்த கூடாது, என்ன எந்த வழியில பண்ணா. இந்த வயசுக்கு மட்டும் இல்ல, பூராவே அந்த சட்டத்துல, ஏன்னா ஒரு 10 வருஷமா இந்த சட்டத்தை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இதுல எதெல்லாம் வந்து செய்ய முடியும் செய்யாது, ஒரு சட்டம் வந்து நம்மளால நடத்துற முறையில இருக்க அதுக்கு ஏத்த ஃபெசிலிட்டிஸ் தேவை. இப்ப நம்ம சொல்றோம் 16-18 இருக்கிறோம், அவங்களை தனியா வைக்கணும்னா அவங்களுக்கு தனி ஒரு இடம் இருக்கணும், அவங்களுக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்கணும். நிறைய 50 பேரோட சேர்த்து வைக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்களுக்கு தனி ஃபெசிலிட்டிஸ், அதுக்கு நிறைய சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இருக்கணும் அவங்களோட வேலை செய்யறதுக்கு. அவங்களுக்கு அந்த ஹெல்ப் எல்லாம் செய்துதான் நம்ம அவங்களை வெளியே அமுச்சு பாடுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம கண் பார்வையில் இருக்கணும் அவங்க
என்றார் இந்தியாவின் குழந்தைகள் மன்றத்தின் தமிழக பிரிவின் தலைவர் ஆண்டாள் தாமோதரன்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் கருப்பின பெண்மணி ஆலிஸ் கோச்மன் டேவிஸ் அமெரிக்காவில் காலமாகியுள்ளார். 1948 லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் அவர் தங்கப்பதக்கம் வென்றார். அவரது வாழ்க்கை குறித்த ஒரு பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகின்றார் விமல் சொக்கநாதன்.
அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாகாணத்தின் அல்பனி பகுதியில் உள்ள தனது இல்லத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு மருத்துவமனையில் தனது 90வது வயதில் அலிஸ் கோச்மன் டேவிஸ் காலமானார் என்று உறவினர்கள் அறிவித்திருக்கிறார்கள். லண்டனில் 1948 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் மகளிருக்கான உயரம் தாண்டும் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றார். அதன் மூலம் புதிய ஒலிம்பிக் மற்றும் அமெரிக்க சாதனையை படைத்தார். அமெரிக்காவில் அனைவருக்கும் சிவில் உரிமைகள் வழங்கப்படுவதற்கு முன்னர் அவர் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைத்தாலும் நிறவரி கொள்கை காரணமாக பொதுமக்களுக்கென ஏற்படுத்தப்பட்டிருந்த விளையாட்டு வசதிகளை அவரால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அலிஸ் கோச்மன் டேவிஸ் தனது 16வது வயதில் அமெரிக்க தேசிய பட்டத்தை வென்றார். பின்னர் 25வது வயதில் ஒலிம்பிக்ஸில் தங்கம் வென்று புதிய சாதனையையும் படைத்தார். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் நிலவிய அரசியல் சமூக பிரச்சனைகள் காரணமாக 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸுக்கு பிறகு தடக போட்டிகளிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். அவருடைய சாதனைகளை பாராட்டும் முகமாக 1975 அமெரிக்க தடகள சம்மேளனமும் 2004 ஒலிம்பிக் சம்மேளனமும் அலிஸ் கோச்மன் டேவிஸுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி அவரை கௌரவித்தன. ஒலிம்பிக் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்று அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தபோது நீண்ட வாகன தொடர் அணி பவனி மூலம் வரவேற்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் என்று ஒலிம்பிக்ஸ் ஆராய்ச்சியாளர் டேவிட் வெலச்சின்ஸ்கி கூறுகிறார். ஆனாலும் அப்போதிருந்த நிறவரி கொள்கை காரணமாக அவரை கௌரவிப்பதற்கு சொந்த ஊரான அல்பனியில் நடைபெற்ற அதிகாரபூர்வமான ஒரு நிகழ்வில் கருப்பு இனத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் தனித்தனியாகவே பிரித்து அமர்த்தப்பட்டிருந்தார்கள். 1940 மற்றும் 1944 இரண்டாவது உலகப்போர் காரணமாக 2 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறாமல் போனது குறித்து 2004 அவர் வழங்கிய செவ்வியில் அவை அந்த 2 தடவையும் நடந்திருந்தால் தானே கூடுதல் பதக்கங்களை வென்றிருக்க முடியும் என்று கூறியிருந்தார். அவருடைய வெற்றிதான் அமெரிக்காவில் பல தலைமுறை தடகள வீரர்களை ஊக்குவித்தது என்றும் அவருடைய மரணம் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பென்றும் அமெரிக்க ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமைச் செயல் அதிகாரி ஸ்காட் பிளாக்மன் தன்னுடைய அறிக்கையிலே கூறியிருக்கிறார்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்து அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் நெருங்கிய நண்பர்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் மற்றும் ஒத்திசைவுக்கு பின்னால் மரபணு காரணிகள் இருக்கக்கூடும் என்று கூறும் சர்ச்சைக்குரிய அமெரிக்க விஞ்ஞானிகளின் அறிவியல் கண்டுபிடிப்பு குறித்த செய்தியை முதலில் பார்க்கலாம். நல்ல நண்பர்களாக இருப்பவர்களின் மரபணுக்கள் அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத வேற்று ஆட்களின் மரபணுக்களை விட கூடுதலாக ஒரே மாதிரி இருப்பதாக அமெரிக்காவைச் சேர்ந்த இரண்டு விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கும் ஆய்வின் முடிவு மரபணு துறையில் இன்று மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜேம்ஸ் பவுலர் மற்றும் ஏல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் நிக்கோலஸ் கிறிஸ்டாக்கிஸ் ஆகிய இருவரும் சேர்ந்து செய்த ஆய்வின் முடிவுகளை அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். நல்ல நண்பர்களாக இருப்பவர்களுக்கு இடையில் மற்றவர்களை விட குறைந்தபட்சம் 0.1% மரபணுக்கள் அதிகமாக ஒரே மாதிரி இருப்பதை இவர்கள் கண்டறிந்திருப்பதாக தற்பொழுது கூறுகிறார்கள். அதாவது முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை விட நல்ல நண்பர்களுக்கு மத்தியில் மரபணுக்கள் கூடுதலாக ஒரே மாதிரியாக இருப்பதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக இப்படியான மரபணு ஒத்துப்போதல் என்பது ஒன்றுவிட்ட சகோதரன் அல்லது சகோதரிகள் மத்தியில் மட்டுமே காணப்படும் ஒன்று. அதுவும் கூட தலைமுறைகள் கடந்து செல்ல செல்ல இந்த மரபணு ஒத்துப்போகும் தன்மையும் படிப்படியாக குறையத் தொடங்கும். அப்படி பார்க்கும்பொழுது ஒருவரின் 4 தலைமுறைகள் கடந்த கொள்ளுத்தாத்தா பாட்டிக்கு பிறந்த இன்றைய 4 தலைமுறையைச் சேர்ந்த வாரிசுகளுக்கு மத்தியில் என்ன மாதிரியான மரபணு ஒற்றுமைகள் காணப்படுமோ அதே மாதிரியான ஒற்றுமைகள் நல்ல நண்பர்கள் மத்தியிலும் காணப்படுவதாக இந்த இரண்டு அமெரிக்க ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இவர்களின் இந்த கண்டுபிடிப்பை சக விஞ்ஞானிகள் அப்படியே ஏற்க முடியாது என்று நிராகரித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வு முடிவுகளின் மாதிரிகள் எடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரு சிறு நகரில் இருப்பவர்கள் என்பதை சுட்டிக்காட்டும் டியூக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் இவான் சான்னி, இவர்கள் எடுத்த மாதிரிகளில் பெரும்பான்மையானவர்கள் ஒரே இனக்குழுமத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த ஆய்வின் முடிவுகள் இப்படி வந்திருக்கலாம் என்றும் வாதாடுகிறார். அடுத்து செக்ஸ் அடிக்ஷன், அதாவது பாலியல் பித்தம் என்கிற ஒன்று உண்மையிலேயே இருக்கிறதா, அது ஒரு நோயாக சிலரை தாக்குகிறதா என்கிற ஆய்வு கடந்த சில ஆண்டுகளாகவே மருத்துவ உலகில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக நீடித்து வருகிறது. இத்தகைய ஆய்வின் ஒரு பகுதியாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சமீபத்திய ஆய்வின் முடிவில் போதை மருந்துக்கு அடிமையாகும் மனிதர்களின் மூளையில் ஏற்படும் மாற்றங்களைப் போன்றே பாலியல் பித்தத்தால் பாதிக்கப்படுபவர்களின் மூளையிலும் மாற்றங்கள் ஏற்படுவது தெரிய வந்திருப்பதாக இந்த ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
பாலியல் பித்தர்களின் மூளை எப்படி செயற்படுகிறது என்று அறிய நடத்தப்பட்ட முதலாவது ஆய்வு பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட போது பாலியல் பித்தர்களின் மூளை செயற்பாடுகளுக்கும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டவர்களின் மூளை செயற்பாடுகளுக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள் பல இருப்பது ஆய்வாளர்களால் கவனிக்கப்பட்டது. ஆய்வுகளின் போது 19 ஆண்களுக்கு ஆபாச வீடியோ திரைப்படங்கள் போட்டு காண்பிக்கப்பட்டன. திரைப்படத்தை அவர்கள் பார்க்கும் வேளையில் அவர்களது மூளையின் செயற்பாடு பல்கலைக்கழக ஆய்வாளர்களினால் ஸ்கேன் செய்யப்பட்டது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தமக்கு பிடித்தமான போதைப் பொருளை போதை மாத்திரையை கண்களால் கண்டதும் அவர்களின் மூளையில் ஏற்படும் மாற்றங்களை இந்த மாற்றங்கள் பெரிதும் ஒத்திருந்தன. இந்த 19 ஆண்களில் வேலை நேரத்தில் ஆபாச வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்த காரணத்தால் வேலையை இழந்தவர்கள் 2. ஆபாச வீடியோக்கள் படங்கள் போன்றவை தம்மை பாலியல் தொழிலாளர்களிடம் தள்ளி கொண்டு போய் சேர்க்கும் ஊக்கிகள் என்று இந்த 19 பேரில் 4 குறிப்பிட்டார்கள். சிகரெட் பிடிப்பவன் எப்படி நிக்கோட்டினுக்கு அடிமையாகிறானோ அதே போல பாலியல் பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் நடத்தை ஆகியவற்றில் சதா ஈடுபட்டு வரும் சிலர் தாம் பாலியல் அடிமைகள் என்பதை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். பாலியலில் அதீத ஈடுபாடு மற்றும் அடிமையாகுதல் ஆகியவற்றை குணப்படுத்துவோர் பற்றிய கழகத்தின் தலைவி போலா ஹோல் அம்மையார் எமது பிபிசி செய்தி இணையதளத்திற்கு கருத்து வெளியிடும்போது, தடைப்படாத இடையூறற்ற பாலியல் ரசனையை கணனி இணையதளங்கள் இப்போது அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்று கூறினார். ஆபாசமான படங்கள், நூல்கள், வீடியோக்கள் ஆகியவற்றால் பெரும்பாலான இளைஞர்களின் பாலியல் பசி இப்போது முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது என்றார் போலா அம்மையார். உடல் நலமிக்க இளைஞர்களுக்கு ஆண் உறுப்பில் ஏற்படும் சாதாரணமான விரைப்புத்தன்மை பாலியல் அடிமலாகிவிட்ட இளைஞர்களின் ஆண் உறுப்பில் ஏற்படுவது இல்லை. அப்படி ஏற்பட்டாலும் அது நிலைத்து நிற்பது இல்லை. இப்படியான அலங்கோலத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறது ஆணின் பாலியல் அடிமைத்தனம். மனநல மருத்துவம், நரம்பியல் விஞ்ஞானம் ஆகிய துறைகளில் நிபுணத்துவமிக்க டாக்டர் ஜான் வில்லியம்ஸ் இது பற்றி பேசும்போது, போதைப்பொருள் அடிமைத்தனத்தைப் போல பாலியல் அடிமைத்தனத்தை நாங்கள் எதிர்கொள்ளும் போது அடிமைப்படுத்தப்பட்டவரின் வாழ்க்கை சக்கர சுழற்சியினை முறியடிப்பதற்கு மருத்துவர் எப்போது தலையிட வேண்டும், எப்படி சிறப்பாக வெற்றிகரமாக தலையிட வேண்டும் என்று அறிவதுதான் இந்த ஆய்வின் முக்கியமான இலக்காகும் என்று கூறினார்.
பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.